إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد جماعة المسلمين ليا دعوة كلو إنور كلو أهل إلنغي ريدياها ஒவ்வொரு பகுதியிலும் அமைக்கப்பட்டு அதனுடைய அகில இலங்கை ரீதியிலான முதலாவது ஒரு கூட்டத்திலே இன்று நாங்கள் உட்கார்ந்திருக்கோம். இப்படி ஒரு குழு ஏன் ஏற்பட வேண்டும், இதற்குரிய தேவை என்ன என்ற ஒரு சந்தேகம் இந்த குழுவில் இடம் பிடித்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் இருக்கலாம். அதேபோல இந்த குழுவோடு சம்பந்தப்படாத சகோதரர்களுக்கும் இப்படி ஒரு சந்தேகம் இருக்கலாம். இவ்வளவு காலம் இல்லாமல் இப்படி ஏன் ஒரு குழு அமைக்கப்படுகிறது, இதனுடைய நோக்கம் என்ன, இந்த ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருக்கலாம். முதலாவது இந்த குழுவினுடைய ஒரு நோக்கம், இதனுடைய பயணம், இதனுடைய இலக்கு, இது சம்பந்தமான ஒரு சிறு தெளிவை நான் உங்களுக்கு தர விரும்புகின்றேன். அதாவது இந்த குழுவை பொறுத்தவரையில் இதனுடைய பணி என்னவென்றால், நல்ல விஷயங்களின்பால் அழைப்பு விடுப்பதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு பணி. இதுதான் தலையங்கம், நல்ல விஷயங்களுக்காக குரல் கொடுப்பது. நல்ல விஷயங்களுக்காக குரல் கொடுக்கின்ற விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அதிலே பல விஷயங்கள் உள்ளடங்குகின்றன. வெளியிலே இந்த ஜமாஅத்தை பற்றிய சரியான விளக்கம் இல்லாதவர்களுக்கு, அதேபோன்று இந்த ஜமாஅத்திலே இணையாமல் ஜாஹில்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை பற்றிய ஒரு நல்லதொரு விளக்கத்தை கொடுத்து அவர்களை இந்த இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்து நரக நெருப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி. இரண்டாவது, இந்த ஜமாஅத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு சில பிழைகளை, அதே போல ஒரு சில தவறு செய்யக்கூடியவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அவர்கள் நன்மையான விஷயங்களை விட்டும் தூரமாக இருந்தால், மார்க்கத்தின் கடமையான விஷயங்களை விட்டும் அவர்கள் தூரத்திலே இருந்தால், அவர்களை அந்த நல்ல விஷயங்களின் பால் உள்ளே கொண்டு வருவதற்கு நன்மையை ஏவுவது. அதேபோல இந்த ஜமாஅத்திற்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு மத்தியிலே பிழையான விஷயங்கள் காணப்பட்டால், கூடாக ஹராமான விஷயங்களிலே அவர்கள் ஈடுபட்டால், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாற்றமான காரியங்களிலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தால், அத்தகையவர்களை கண்டு தடுத்து நிறுத்தி அவர்களை ஒரு சரியான ஒரு வழியிலே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. இன்னும் இதோடு சம்பந்தப்பட்ட பல முயற்சிகளிலே நாங்கள் இந்த குழுவினூடாக இயங்க வேண்டியிருக்கிறது. அதே போல இந்த குழுவிலே இப்பொழுது ஒரு 50 பேரோ அல்லது ஒரு 100 பேரோ இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாளுக்கு நாள் இந்த குழுவின் வளர்ச்சியும் அதிகரிக்க வேண்டும், இந்த குழு வளர வேண்டும். அதாவது இதனுடைய இந்த குழுவினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? அத்தாவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அழைப்பது, இதுதான் இந்த குழுவினுடைய அடிப்படை நோக்கம். இப்பொழுது ஒரு சில பணியாளர்கள் இதற்கு இருந்தால், அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய இந்த பணியிலே ஒரு சிலர் ஈடுபட்டு கொண்டிருந்தால், இன்னும் பலரை நாங்கள் இதிலே அதிகரிக்கின்ற பொழுது பல விஷயங்கள் மிக வேகமாக நடைபெறுவதற்கு, அதே போல இந்த இஸ்லாம் மிக வேகமான முறையிலே வளருவதற்கு அதிகமான சகோதரர்கள் இதற்கு முயற்சி செய்வது என்பது இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அப்ப இந்த குழுவினுடைய அடுத்த நோக்கம், இந்த குழுவின் அங்கத்தினர்களை இதிலே கவனம் செலுத்தக்கூடியவர்களை அதிகரிப்பது. இப்படி பல இன்னும் பல விஷயங்கள் என்னுடைய அடிப்படையின் காரணமாக அவைகளை நோக்கமாக கொண்டு இந்த குழு ஆரம்பிக்கப்படுகிறது. இதை அல்லாஹு தஆலா கூட அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். சமீப காலங்களிலே நடந்த ஏத்தாலை, புத்தளம் போன்ற பகுதிகளில் நடந்த எங்களுடைய பயான்களின் மூலமாக ஒரு சில விளக்கங்களை ஏத்தாலையிலும் புத்தளத்திலும் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பெற்றிருப்பார்கள். என்றாலும் இந்த இடத்திலே வெளியிலிருந்து வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய சகோதரர்களும் இருப்பதன் காரணமாக சுருக்கமாக அதனுடைய தேவை பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விடுகின்றேன். அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனிலே இப்படி ஒரு குழு சம்பந்தமாக சொல்கிறார், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், உங்களில் இருந்து ஒரு சமுதாயம் நல்ல விஷயங்களின் பால் அழைப்பு விடுக்கக்கூடியவர்களாகவும், வயமுரூன பில் மாரூஃப், அவர்கள் நல்ல விஷயங்களை ஏவக்கூடியவர்களாகவும், வயன்ஹவுன் அனில் முன்கர், தீமையான விஷயங்களை விட்டும் அவர்கள் தடுக்கக்கூடியவர்களாகவும் உங்களில் ஒரு குழு இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்படி யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று சூரத்துல் ஆல இம்ரான் என்னும் அத்தியாயத்தின் 104வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இது எங்களுடைய ஒரு ஏற்பாடு அல்ல, எங்களுடைய ஒரு தனித்துவமான ஒரு சிந்தனை அல்ல, இப்படி ஒரு சிந்தனையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தான் போடுகிறான். அதாவது உங்களில் இருந்து ஒரு சமுதாயம் இப்படி செயல்பட வேண்டும், இப்படி அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும், எந்த ஒரு நன்மையான விஷயங்களின் பால் தூண்டுதல் விடுக்கக்கூடியவர்களாக, அதன் பால் அழைப்பு விடுக்கக்கூடியவர்களாக, அதே போன்று தீமையான விஷயங்களை தடுக்கக்கூடியவர்களாக அப்படி ஒரு குழு இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இயங்குபவர்கள் வெற்றியாளர்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். இன்னொரு இடத்திலே, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸி தஅமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தஸாரிஊன ஃபில் கைரா. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்களை பற்றி புகழ்ந்து சொல்கிறார். அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா புகழ்வதற்குரிய ஒரு காரணம் இருக்கிறது, அதை அல்லாஹ் சொல்கிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், மனிதர்களிலே வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். காரணம் என்ன? தாமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள். அதே போல வத்தன்ஹவுன அனில் முன்கர், தீமையான விஷயங்களை உங்களை விட்டும் நீங்கள் தடுத்துக் கொள்கிறீர்கள். அதே போல வத்துஸாரிஊன ஃபில் ஹைராத், நல்ல விஷயங்களிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்கிறீர்கள். இதன் காரணமாக நீங்கள் மனித சமுதாயத்திலேயே மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களை பற்றி புகழ்ந்து சொல்கிறார். அவர்களிடத்திலே காணப்பட்ட இந்த மிக முக்கியமான பண்புகளின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களை இப்படி புகழ்ந்து சொல்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இப்ப இதே பணியை, இதே வேலையை நாங்களும் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹினுடைய உதவியை கொண்டு நாங்களும் ஒரு சிறந்த சமுதாயத்தினராக, அதே போல சிறந்த சமுதாயத்திலே இடம்பெற்ற சகோதரர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள முடியும். அதற்கான ஒரு முயற்சி, எங்களை நாங்கள் சிறந்தவர்களாக ஆக்குவதற்கான ஒரு முயற்சியாக கூட இதனை நாங்கள் கொள்ளலாம். அதே போல நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்தியம் இருக்கிறதே, இந்த சத்தியத்தை பொறுத்தவரையில் இது உண்மையிலேயே மிக பெருமதியான ஒரு ஒரு சத்தியம். அப்ப இந்த சத்தியத்தை நாங்கள் பெருமதியாக காண்கின்ற அதனை ஏனைய மக்களுக்கும் அழகான முறையிலே முன்வைப்பதும், அவர்களுக்கும் இதனை கிடைக்க செய்வதன் மூலமும், அதே போன்று அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி சுவன வழியின் பால் அழைப்பதன் மூலமும் இந்த இஸ்லாத்தினுடைய அந்த கண்ணியத்தையும் அதனுடைய பெருமதியையும் பாதுகாத்தவர்களாக நாங்கள் இருக்கலாம். அதே போல இந்த ஜமாஅத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய துடிப்பும் அவர்களுடைய சிந்தனையும் எப்படியாவது நாங்கள் இந்த ஜமாஅத்தை, இந்த இஸ்லாத்தை மேலோங்க செய்ய வேண்டும், எல்லா மக்களுக்கும் இதனை கிடைக்க செய்ய வேண்டும், அது எங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், எங்களுடைய நட்பு ரீதியிலான உறவுகளாக இருக்கலாம், அதே போல அறியாதவர்கள் தெரியாதவர்களாக கூட அவர்கள் இருக்கலாம், அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த சத்தியத்தை அழகான முறையிலே எட்டி வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே, இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லரல்லாஹு இம்ரான் சமியா மின்னா ஹதீசன், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய முகத்தை நல்ல ஒளிமயமாக ஆக்கி வைக்கட்டும், அவனை சிறப்பானவனாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைக்கட்டும், ஏன் அவன் எங்களிடமிருந்து ஒரு செய்தியை, ஒரு ஹதீஸை, மார்க்க விஷயத்தை கேட்டு ஏனைய மக்களுக்கு அவன் அதனை எட்டி வைக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய முகத்தை ஒளிமயமாக்கி கொடுக்கட்டும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஒரு முஸ்லிமை பற்றி, ஒரு மூமினை பற்றி மூன்று விடயங்களிலே ஒரு மூமினுடைய உள்ளம் எந்த காலத்திலும் மாறு செய்யாது. அந்த மூன்று விடயங்கள் என்ன? இஹ்லாஸுல் அமல் லில்லாஹ், எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தோடு செய்வது, அது எந்த ஒரு அமலாகவும் இருக்கலாம். அதே போல முனாசஹத்துல் இதவில் அமீர்மார்களுக்கு விசுவாசமாக அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடத்தல், இந்த விஷயத்திலும் ஒரு மோமினுடைய உள்ளம் மாறு செய்யாது. அதே போல லுசூமி ஜமாஅத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய அந்த ஜமாஅத்தை, ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி பிடிக்கின்ற, அதனோடு சேர்ந்து கொள்கின்ற விஷயத்திலும் எந்த ஒரு மூமினுடைய உள்ளமும் மாறு செய்யாது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய தாவத்தை பற்றி சொன்னார்கள். இந்த தாவத் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய இந்த தாவத் என்பது எல்லா அவர்களுக்கு பகுதிகளுக்கு மட்டுமல்ல, அவர்கள் இல்லாத எல்லா பகுதிகளுக்கும் அது சென்றடையக்கூடியதாக அவர்களுடைய தாவத்துகள் இருக்கும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஜமாஅத்திலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது போன்று எங்களுடைய இந்த தாவத் நாலா பக்கங்களிலும் நாங்கள் போகாத கால் தடம் பதிக்காத எங்களுடைய வேறு சில நாடுகளிலும் வேறு சில பகுதிகளிலும் இந்த ஜமாஅத்தினுடைய அழைப்பு சரியான விடயங்கள் போய் சேர வேண்டும், போய் சேரக்கூடியதாக அது இருக்கும் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜமாஅத்தை பற்றி சொன்னார்கள். எனவே அப்படியான காரியங்களிலே, அதனை ஏற்படுத்தக்கூடிய அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயங்களிலே நாங்கள் பரவலாக ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைய காலத்தை பொறுத்தவரைக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றால் என்ன, அது என்ன சொல்லுகிறது, அதனுடைய கொள்கை என்ன என்பதை பற்றிய சரியான விளக்கம் அநேகமானவர்களுக்கு போய் சேர்வது இல்லை. அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனிலே சொல்கிறான், பல் அக்ஸருஹும் லா யஅலமூனல் ஹக்க ஃபஹும் முஅரிதூன். மனிதர்களிலே அதிகமானவர்களுடைய நிலைமை என்னவென்றால், சத்தியத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது. இந்த சத்தியம் என்ன, இது எதனை போதிக்கிறது, இதன் மூலம் அடையக்கூடிய நன்மைகள் என்ன, இதனுடைய பாரதூரங்கள் என்ன, இதனை விடுவதன் மூலம் உள்ள பாரதூரங்கள் என்ன, எங்களுடைய கொள்கையினுடைய சரியான விஷயங்கள் என்ன என்பது சமூகத்திலே அநேகமானவர்களுக்கு தெரியாது. இது தெரியாமலேயே அவர்கள் கேள்விப்பட்ட விளங்கிக் கொண்ட ஒரு சில கதைகளை வைத்து அவர்கள் அதனை நிராகரிக்கிறார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீனா, அவர்களிடத்திலே இன்ன பிழை இருக்கிறது, உண்மையிலேயே அந்த பிழை எங்களிடத்திலே இருக்காது, ஆனால் அவர்கள் யாரோ ஒருவரிடமிருந்து அப்படி கேள்விப்பட்டிருப்பார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீனா அவர்கள் மூணு வக்து தொழக்கூடியவர்கள், கதைகளை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே பரப்பி வைத்திருக்கிறார்கள். அப்ப அப்படியானவர்கள் கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். பிறகு அவர்களுக்கு இல்லை ஐந்து வக்து தான் என்று சொன்னால் அவர்கள் அப்பொழுதுதான் விழித்து பார்க்கிறார்கள். அதே போல ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொன்னால், பையத் என்று சொன்னால், அதனை பற்றிய சரியான விளக்கம் அவர்களுக்கு இல்லை. அப்படி இல்லாததன் காரணமாக முன்னர் நடந்த சம்பவங்கள், அவர்களோடு யாராவது ஜமாஅத்திலே உள்ள சகோதரர்கள் நடந்து கொண்ட விதங்கள், இதன் அடிப்படையிலே இதுதான் அவர்களுடைய மார்க்கம் என்ற அடிப்படையிலே அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டு இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கின்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அப்படியானவர்களுக்கு இந்த சத்தியத்தை அழகான முறையிலே இதுதான் சத்தியம் என்று குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நாங்களும் விளங்கி அவர்களுக்கும் அந்த சத்தியத்தை கொண்டு வந்து கொடுப்பதும் சேர்ப்பதும் என்பது எங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்று ஒவ்வொரு அமைப்பினரும் மிக்கச்சக்கமான தொகையினுடையராக அவர்கள் இருக்கிறார்கள், அதிகமானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். வழிகேடுகளை பொறுத்தவரையில் அதனுடைய நியதி அப்படித்தான், அதிகமானவர்கள் அந்த வழிகேட்டிலே அவர்கள் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஒரு கருப்பு மாட்டிலே இருக்கக்கூடிய வெள்ளை சுட்டி அளவுதான் சுவனம் செல்லக்கூடியவர்கள். முழு கருப்பு மாடுகளுடைய அதிலே இருக்கக்கூடிய மயிர்களையும் அதிலே நெற்றியிலே இருக்கக்கூடிய வெள்ளை சுட்டி இருக்கும் அதனுடைய மயிர்களையும் கணக்கிட்டு பார்த்தால் அந்த விகிதாசாரம்தான் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் காஃபிர்கள் முஸ்லீம்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இப்ப வெள்ளை சுட்டியின் அளவுதான் முஸ்லீம்கள் இருப்பார். அதே நேரத்தில் அந்த முழு ஏனைய எல்லா அந்த உறுப்பு இதுகளை போன்று முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் இருப்பார்கள். விகிதாசாரத்தின் அடிப்படையில் எத்தனையோ மடங்கு அதிகமானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எனவே அவர்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக மீடியாக்கள் எல்லாம், அதே போன்று தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், அதனுடைய அமைப்புகள் எல்லாமே அவர்களுடைய பக்கம் இருந்து கொண்டிருக்கின்றன. அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் எங்களை அடக்க வேண்டும், எங்களை ஒடுக்க வேண்டும், எங்களுடைய கொள்கை சமூகத்திலே எடுபடக்கூடாது என்பதற்காக, சரியான இஸ்லாம் இந்த சமூகத்துக்கு மத்தியிலே முன்வைக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய அந்த சக்திகளை வைத்து, அவர்களுடைய பெரும்பான்மை பலங்களை வைத்து அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார். இதற்கு அப்பால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்பது அது மிகப்பெரிய அற்புதம் வாய்ந்த உதவிகள், அதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். எனவே அவர்கள் அந்த செய்யக்கூடிய அந்த முயற்சிக்கு ஈடு கொடுக்கக்கூடியவாறு, அதனை தாக்கு பிடிக்கக்கூடியவாறு எங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அதனை நாங்கள் முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் இருந்தால்தான் இந்த இஸ்லாமிய தாவத்தை, இதனுடைய சரியான விஷயங்களை எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இப்ப நாங்கள் இப்படி ஒரு தாவா குழு அமைப்பதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கம் இதுவாகத்தான் இருக்கிறது. வெறுமனே ஓரிரு மௌலவிமார்கள் இருந்து ஒரு சில ஆலிம்கள் மட்டும் இருந்து இந்த இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருப்பதிலே அது கஷ்டம், செய்ய முடியாது. அதற்காக முயற்சி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களும் முன்வர வேண்டும். அவர்களுடைய ஏராளமான முயற்சிகள் பலதரப்பட்டவாறு இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றும் முடியும். சிலர் வந்து உலமாக்களை விட அறிவாளிகளாக இருப்பார்கள், சிலருடைய புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். உலமாக்களுக்கு படாத சில நுணுக்கமான விளக்கங்கள் அவர்களுக்கும் படும், அவர்களுக்கு பட்டுவிடும். இப்படியானவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று உலமாக்கள் செய்ய முடியாத பல வேலைகளை செய்யக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். இந்த எல்லா சக்திகளையும் ஒன்றுபடுத்தி அதையெல்லாம் உள்வாங்கி நாங்கள் ஒரு சரியான ஒரு கூட்டமைப்பாக நேர்த்தியாக எங்களுடைய இந்த தாவத்தை நாங்கள் அல்லாஹுக்காக செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஜமாஅத்தினுடைய வளர்ச்சிகள் நிச்சயமாக அதிகரிக்கும். அதே போல யார் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை விளங்காமல் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு சில விளக்கங்களை கொடுக்கின்ற நேரம், அவர்கள் விளங்கி அந்த பிழையான விளக்கத்தை கலற்றுகின்ற நேரம், நிச்சயமாக அவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த பணியை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த ஃபித்னாக்களை பற்றி மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதாவது, இன்ன மா அகாஃபு அலைக்கும், உங்கள் மீது நான் பயப்படுவது என்னவென்றால், அல் அஇம்மத்தல் முதில்லீன், வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களை, இமாம்களை தான் நான் பயப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவினுடைய இமாம்களும் தலைவர்களும் இருந்து கொண்டு பிழையான வழிகளின் பால் மக்களை அழைப்பு விடுத்துக் கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆதுன் அலா அபுவாபி ஜஹன்னம், அவர்கள் நரகத்தின் வாயில்களில் இருந்து தாவா செய்து கொண்டிருப்பார்கள். யார்? அந்த பிரிவுகளுடைய இமாம்கள், அவர்களுடைய உலமாக்கள், அவர்கள் நரகத்தின் வாயில்களில் இருந்து மக்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். பமன் அஜாபஹும் கதபூஹு ஃபீஹா, யார் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களை தூக்கி அவர்கள் நரகத்திலே போட்டு விடுவார்கள் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சஹாபி திரும்பவும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களை பற்றி எங்களுக்கு நீங்கள் சரியாக சொல்லுங்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் எங்களில் இருந்துதான் வருவார்கள். வயதகல்லமூன பி அல்சினத்தினா, நாங்கள் பேசுவது போன்று இஸ்லாம், ஈமான், குர்ஆன், ஹதீஸ் அப்படி இப்படி என்றுதான் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் நரகத்தின் பால் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு பிரிவினுடைய தலைவர்களும் இந்த நரகத்தினுடைய அழைப்பை கொடுத்து கொண்டிருப்பதன் காரணமாக ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய நாங்கள், எங்களுடைய ஆலிம்களாக இருந்தாலும் சரி, ஆலிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லோரும் ஒருமித்து ஒன்று சேர்ந்து இந்த தாவாவுடைய விஷயத்தில் எங்களால் முடியுமான பங்களிப்பை நாங்கள் செய்து, அவர்கள் யாரை நரக நெருப்பின்பால் அழைத்து அவர்கள் யாரை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அதற்கு எதிராக நாங்கள் போராடி சுவன வழியின்பால், சத்திய ஒளியின்பால் அவர்களை அழைக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு எங்கள் ஒவ்வொருக்கும் இருக்கிறது. இந்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றுவதால் பல நன்மைகளும் பல சிறப்பம்சங்களும் எங்களுக்கு இருக்கின்றன. அதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இது வெறுமனே ஒரு எந்த விதமான கூலியும் இல்லாத ஒரு பணி என்று நாங்கள் நினைத்துவிடக்கூடாது. இதற்குரிய கூலி இந்த உலகத்திலே நாங்கள் அடைந்து கொள்ளாவிட்டாலும், இதற்குரிய பிரமாண்டமான மிகப்பெரிய நீங்களால் எதிர்பார்க்க முடியாத அளவு பாரிய கூலிகள் அல்லாஹ்விடத்திலே தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கூலியை அடைந்து கொள்வதுதான் இந்த குழுவிலே அங்கம் பிடித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுடைய உள்ளம் எந்த ஒரு அமலிலும் இஹ்லாஸாக இருக்கின்ற விஷயத்திலே மாறு செய்யாது என்று சொன்னார்களோ, அதே போலதான் இந்த தாவாவினுடைய விஷயத்திலும் அல்லாஹின் பால் அழைக்கின்ற இந்த பணி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நாங்கள் இந்த தூய்மையான எண்ணத்தை முதலாவது கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தூய்மையான எண்ணம் இல்லாமல் இந்த பணியிலே ஒரு காலமும் எங்களால் தொடர்ச்சியாக தாக்கு பிடிக்க முடியாது. காரணம், அவர்கள் ஏதோ ஒரு உலக லாபத்தை எதிர்பார்த்து வருவார்கள். உதாரணத்துக்கு, ஒரு அழைப்பு பணியிலே ஈடுபடக்கூடியவர் எனக்கு ஏதாவது ஒரு வருமானம் அதன் மூலம் கிடைக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருந்தால், அப்ப அந்த வருமானம் கிடைக்கும் வரைக்கும் தான் அவருடைய பணி தொடரும். வருமானம் இல்லாவிட்டால் உடனே அவர்கள் அந்த பணியை விட்டு ஒதுங்கி போய்விடுவார்கள். அதே போல இந்த தாவாவுடைய விஷயத்திலே உள்ள சிறப்பம்சங்கள், அதிலே நாங்கள் அதாவது தூய்மையான எண்ண அடிப்படையிலே நாங்கள் இறங்கினால்தான் அந்த பணியிலே நாங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். ஏதோ ஒரு உலக அடிப்படையிலே நாங்கள் இறங்கினால் அந்த பணியிலே எங்களால் ஒரு காலமும் நீடிக்க முடியாது. இந்த தூய்மையான எண்ணம் சரியாக வந்துவிட்டால் எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் முகங்கொடுத்தாலும் சரி, அதனால் நாங்கள் பல இழப்புகளை கண்டாலும் எங்களுடைய நோக்கம் வந்து தூய்மையாக இருப்பதன் காரணமாக, அல்லாஹனுடைய கூலியை மாத்திரம் எதிர்பார்த்து இருப்பதன் காரணமாக உலகத்திலே ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் பயப்படவும் மாட்டோம், அஞ்சவும் மாட்டோம். இடையிலே ஏற்படக்கூடிய எந்த ஒரு தடங்களுக்காக வேண்டியும் எங்களுடைய இந்த பணி துண்டிக்கப்படாது. இதுதான் இந்த தூய்மையான எண்ணத்தினுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சரியாக கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, ஜமாஅத்தினுடைய தாவா விஷயத்தில் அதற்கு பங்களிப்பு செய்கின்ற விஷயத்தில் என்னால் முடியுமான அளவு அர்ப்பணிக்கின்ற விஷயத்திலே நான் பின்னிற்க மாட்டேன். அது எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்ற அந்த தூய்மையான எண்ணத்தை நாங்கள் முதலிலே கொண்டால்தான் அதனுடைய கூலியும் நாங்கள் அழகான முறையிலே எதிர்பார்க்க முடியும். கூலியும் சிறப்பாக இருக்கும், அதே நேரத்திலே எங்களுடைய விஷயமும் தொடர்ந்து அது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய எண்ணம் வித்தியாசப்பட்டால் சில நேரம் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே கொடுத்து விடுவான், மறுமையிலே நஷ்டப்பட வேண்டி வரும். ஏனென்று சொன்னால் இந்த தூய்மையான எண்ணம் இல்லாவிட்டால் அதனுடைய நிலைமை பாரது வரும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது மறுமையிலே தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய கூட்டம் மூன்று பேர் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் இந்த மூன்று பேர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் செய்ததெல்லாம் மிகச்சிறந்த நல்ல அமல்கள். ஒருவர் அல்லாஹனுடைய பாதையிலேயே போராடி அதிலேயே தன்னுடைய உயிரை நீத்த ஒரு மனிதர், ஷஹீத். அதே போல இரண்டாவது ஒரு மனிதர் அல்லாஹனுடைய பாதையிலேயே செலவழித்து அதிலேயே தன்னுடைய செல்வங்களை இறைத்த ஒரு மனிதர், கொடைவள்ளன். இப்படி ஒருவர். இன்னும் ஒருவர் நன்றாக மார்க்கத்தை படித்து குர்ஆனை ஓதி மக்களுக்கும் கற்றுக் கொடுத்து இப்படியான பணிகளிலே ஈடுபட்டவர். ஆனால் இந்த மூன்று பெரும் நன்மை செய்த தரப்பினரையும் தான் அல்லாஹு தஆலா முதலாவது தீர்ப்பு வழங்குவதற்காக அழைக்கிறான். முதலாவது தீர்ப்பு வழங்கி நீங்கள் ஏன் இந்த இந்த விஷயங்களை இந்த அமல்களை எதற்காக செய்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்பொழுது அவர்கள் இன்று உலகத்திலே சொல்லக்கூடிய காரணங்களை சொல்வார்கள், நான் அல்லாஹுக்காகத்தான் செய்கிறேன். ஆனால் உள்ளத்திலே அப்படி இருக்காது சில நேரங்களில். அதே விஷயத்தை தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய முன்னிலையிலும் வந்து சொன்னார்கள், நான் யா அல்லாஹ் உனக்காகத்தான் செய்தேன் என்று இந்த மூன்று விஷயத்தையும் சொல்லுவார். அல்லாஹு தஆலா சொல்லுவான், நீங்கள் சொல்லுவது பொய். நீங்கள் அல்லாஹனுடைய பாதையிலே ஷஹீதானது நான் ஒரு வீரன் என்று காட்டப்பட வேண்டும் என்பதற்காக, மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக. அப்ப அந்த ஒரு எண்ணத்திலே நீங்கள் இருந்தீர்கள், மக்கள் புகழ்ந்து விட்டார்கள், இன்னார் எப்படி போராடி எப்படி உயிர் நீத்து விட்டார், இவர் உண்மையிலே சிறந்த ஒரு ஷஹீதன், மக்கள் புகழ்ந்து விட்டார்கள். உங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. அதே போன்று அல்லாஹு தஆலா கொடைவள்ளலை அழைத்து கேட்கின்ற போது அவர் சொல்லுவார், அவரையும் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சொன்னது போய், உங்களுடைய நோக்கம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கொடைவள்ளல் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்தீர்கள். மக்கள் எல்லாம் நல்லா சொல்லிவிட்டார்கள், நீங்கள் நல்ல கொடைவள்ளல், நன்றாக அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவர் என்றெல்லாம் மக்கள் பாராட்டி விட்டார்கள், உங்களுடைய நோக்கம் நிறைவேறி விட்டது என்று அல்லாஹு தஆலா அவரை நரகத்துக்கு அனுப்புகிறார். அதே போன்று குரானை நன்றாக ஓதி மக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆலிமையும் கொண்டு வந்து அல்லாஹு தஆலா அவரிடத்திலும் விசாரிக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விசாரித்து அவருடைய நோக்கமும் பிழையாகின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களோட நோக்கமும் தூய்மையான நோக்கம் இல்லை, நீங்க நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு காரி, நன்றாக குரானை ஓதக்கூடியவர் என்று மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக இதனை நீங்கள் செய்தீர்கள், அந்த நோக்கம் உங்களுக்கு உலகத்திலே நிறைவேறிவிட்டது என்று சொல்லி அல்லாஹு தஆலா அவரையும் நரகத்துக்கு அனுப்புகிறார். இந்த மிகப்பெரிய மூன்று அமல்கள் செய்தவர்களுடைய மிக துர்பாக்கியமான ஒரு நிலைமை என்ன, அவர்களுடைய எண்ணங்கள் பிழையாக இருந்ததன் காரணமாக அவர்கள் வந்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதுவும் எப்படி அல்லாஹ் நரகத்துக்கு இழுத்து செல்லும்படி கட்டளையிடுகிறான் என்றால், மலக்குமார்களை சொல்லி மலக்குமார்கள் அவருடைய முகம் நிலத்திலே தேய்கின்ற அளவுக்கு மலக்குகள் இழுத்து கொண்டு சென்று எல்லா படைப்புகளுக்கும் முன்னால் அவர்களை நரகத்திலே தூக்கி போடுகிறார்கள். பாருங்கள், எந்த அளவு அந்த எண்ணங்கள் மாறுவதன் காரணமாக எவ்வளவு விபரீதங்கள் இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளலாம். இதே எண்ணத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிழையான எண்ணம் வேண்டாம். இந்த உலகத்திலே வரக்கூடிய புகழோ, உலகத்திலே வரக்கூடிய செல்வங்களோ, உலகத்தின் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளோ, இது எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் சும்மா போலியானது, நிரந்தரம் இல்லாதது, அழியக்கூடியது. இதனை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய இந்த தீனுடைய பணியிலே நாங்கள் இறங்கக்கூடாது, கால் வைக்கக்கூடாது. எங்களுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய இந்த தீனை நான் பரத்த வேண்டும், இந்த தீனை மக்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டும், என்னின் மூலம் பல பேர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும், அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக எனக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், எனக்கு தெரிந்தவர்களை நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாக்க வேண்டும், இதற்காக வேண்டி நான் பாடுபட வேண்டும் என்கின்ற அந்த தூய்மையான எண்ணம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மிக ஆழமாக பதிய வேண்டியிருக்கிறது. மிகச் சரியான இடத்திலே அது பதிய வேண்டியிருக்கிறது. ஒரு துளி கூட நாங்கள் உலக விஷயங்களிலே எங்களுடைய எண்ணங்களை திசை திருப்பிவிடக் கூடாது. சரியான அல்லாஹ்வுடைய சிந்தனையின் அடிப்படையிலே எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் வைத்துவிட்டு அதன் அடிப்படையிலே செயல்பட்டால் எதிர்பார்க்க முடியாத அல்லாஹ்வுடைய உதவிகளையும் நாங்கள் அடைந்து கொள்ளலாம். அதே போன்று எங்களின் மூலம் ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கிறது. அது அந்த நேரத்திலே பார்க்க வேண்டும், அப்படி ஒரு சந்தோஷம் அதன் மூலம் கிடைக்கும். ஏன், எங்களுடைய எண்ணம் தூய்மையாக இருப்பதன் காரணமாக அப்படி ஒரு மகிழ்ச்சி அதிலே இருக்கிறது. ஒருவர் நான் அழைத்து இஸ்லாத்திற்கு வரக்கூடியவராக இருந்தால் அல்லது நான் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்து ஒருவர் இஸ்லாத்திற்கு வரக்கூடியவராக இருந்தால் அவர் அதன் மூலம் வந்தால் அதை போல ஒரு சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றுமே இருக்காது. அப்படி ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்துவிட வேண்டும். அப்படி வந்தால்தான் அதன் மூலமாக சரியான ஒரு கூலிகளையும் எங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்வதற்கும் அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏன், நாங்கள் அந்த எண்ணத்தை சரியாக செய்யாவிட்டால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே செய்து கொண்டு போனால் அந்த எதிர்பார்ப்புகள் சிக்கலாகின்ற பொழுது, அது தடைப்படுகின்ற பொழுது, ஒவ்வொருவராக இப்பொழுது ஒரு 100 பேர் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், 99, 98, 97, 90, 80 அப்படியே அது குறைந்து கடைசி இல்லாமல் போய்விடும். யார் இதிலிருந்து போகின்றார்கள் அவர்களுடைய எண்ணங்களிலே சில சில சிக்கல்கள் இருக்கும். அந்த எண்ணங்களை நாங்கள் சரியாக மாற்றி அல்லாஹுக்காக இந்த பணியிலே நாங்கள் முதலாவது ஈடுபடுவதற்கு தயாராக வேண்டும். இப்ப இதனுடைய சிறப்பம்சங்கள் சம்பந்தமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், முதலாவது அல்லாஹு தஆலா இத்தகைய நபர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு, இவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை, அவ்வளவுதான். இதைவிட சிறப்பான ஒரு சிறப்பு எங்கு தேடினாலும் கிடைக்க முடியாது. ஏன், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் அஹ்சனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். சிறந்தவர் யார் இருக்க முடியும், அல்லாஹு தஆலா கேட்கிறான், யாரை விட, யார் அல்லாஹ்வின் பால் அழைத்து நல்ல அமல்களையும் செய்து நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவனை விட சிறந்த வார்த்தை பேசக்கூடியவன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இதன் மூலம் அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த கேள்வியின் மூலமாக இதனை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறார். உதாரணத்திற்கு ஒருவர் வந்து சொல்கிறார் என்றால், என்னை விட சிறந்த ஒரு வீரன் யார் இருக்கிறார் என்று அவர் கேட்டால், இதுவரைக்கும் அவருடைய சிந்தனையில இருக்கக்கூடிய விஷயம் என்ன, அவரை விட ஒரு சிறந்த வீரன் யாரும் இல்லை என்பதுதான். அதே அதனால் தான் அவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார், என்னை விட சிறந்த ஒரு திறமசாலி ஒரு வீரன் யார் இருக்க முடியும் என்று அவர் கேட்கிறார். இதே நேரத்திலே இது எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹு தஆலா கேட்டால், அப்ப அல்லாஹினுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன். அவனுடைய எல்லா அறிவுகளுக்கு மத்தியில் அவன் சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹின் பால் அழைத்து நல்ல அமல்களை செய்து நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த அழைப்பாளியை விட ஒரு சிறந்தவன் யாரும் இல்லை. அப்படி ஒருவர் இல்லை, அதன் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா இவரை விட சிறந்த வார்த்தை பேசக்கூடியவர் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். இப்படி ஒரு சிறப்பை நாங்களும் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதிலே நிறைய ரஹமத்துகள், நிறைய பரக்கத்துகள் இருக்கின்றன. அதே போல இன்ஷா அல்லாஹ் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மறுமை நாளிலே எங்களிடத்திலே வந்து சேரும். ஏனென்றால் உலக விஷயங்களை பொறுத்தவரையில் அதனை வைத்து நாங்கள் சந்தோஷப்பட முடியாது. நாங்கள் ஒருவரை அழைத்தோம், அவர் எங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் சொல்லி தந்தார் என்று சொல்லி சொன்னால் அதனை வைத்து நாங்கள் சந்தோஷப்பட முடியாது. அதிலே எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எங்களிடத்திலே உள்ள சரியான பிரயோஜனம், ஒருவரை அழைக்கிறோம், அவர் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார், அதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே கிடைக்கக்கூடியதான் எங்களுக்கு சரியான ஒரு பிரயோஜனம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும்படி சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹுனுடைய அருளும் அவனுடைய சிறப்பை கொண்டும் தான், பிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அதனை வைத்து தான் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஒரு விஷயம் அல்லாஹ் சிறப்பாக கருதுகிறானா, ஒரு விஷயம் அல்லாஹு தஆலா அதன் மூலம் எங்களுக்கு அருள் புரிகிறானா, அதுதான் எங்களிடத்திலே ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அதனை வைத்து தான் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் தரக்கூடிய அருளும் அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதியும் தான் அவர்கள் சேர்க்கக்கூடிய செல்வங்களிலேயே மிகச்சிறந்த செல்வம் என்றும் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். எனவே இதன் அடிப்படையில் அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த அருள்கள் விஷயத்திலும் அவனுடைய சிறப்புகள் விஷயத்திலும் திருப்தி அடைந்தவர்களாக, அதனை முழுவதும் எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் இந்த தாவாவினுடைய விஷயத்திலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அதே போன்று உங்களுக்கெல்லாம் தெரியும், அலி ரலியுல்லாஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தத்திற்கு அனுப்பும் போது அவர்களுக்கு சொன்னார்கள், அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை நீங்கள் சொல்லுங்கள், இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு என்ன கடமையாக இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக, லன் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மின் ஹுமுரின்னா, உங்களின் மூலம் ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா இந்த தீனை, இந்த சத்தியத்தை, இந்த நேர்வழியை நாடுவது என்பது உங்களுக்கு பல சிகப்பு ஒட்டகங்களை விடவும் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப சிகப்பு ஒட்டகங்கள் என்றால் என்ன, அந்த காலத்திலே இருந்த மிக பெருமதியான சொத்து அதுதான். இந்த காலத்திலே பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் எப்படி தங்களுடைய பெரும் பெரும் வாகனங்கள், கார்கள், பெருமதியான வாகனங்களை வைத்து பெருமைப்பட்டுக் கொள்கின்றார்களோ, அந்த காலத்திலே உள்ளவர்கள் இந்த அரிதான இந்த சிகப்பு ஒட்டகங்களை வைத்துத்தான் அவர்கள் தங்களுடைய செல்வ செழிப்புகளை அவர்கள் காட்டிக்கொள்வார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த காலத்தின் அடிப்படையில் நீங்கள் இப்படி முயற்சி செய்வது என்பது, உங்களின் மூலமாக ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது பல சிகப்பு ஒட்டகங்கள் உங்களுக்கு கிடைப்பதை காட்டிலும் சிறந்த ஒரு விஷயம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல ஒருவருக்கு நாம் இந்த நேர்வழியை காட்டுவது என்பது, அந்த நேர்வழியை நாம், அதாவது அவர் பின்பற்றும் காலமெல்லாம் அதன் மூலம் எங்களுக்கு ஒரு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும். அந்த வழியை காட்டியதன் காரணமாக, அந்த வழியில் இருந்து கொண்டு அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான விஷயங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. சஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தல்லா அலா கைரின் பலஹு மித்லு அஜ்ரி ஃபாஇலிஹி, யார் ஒரு நல்ல வழியை காட்டி கொடுக்கிறாரோ அதனை செய்தவர்களுக்கு என்ன என்ன கூலிகள் கிடைக்குமோ அதே போன்ற ஒரு கூலி இவருக்கும் கிடைத்து கொண்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல சஹீஹ் முஸ்லிமிலே 2677 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, மன் தஆ இலா ஹுதா, யார் நேர்வழியின் பால் அழைப்பு விடுக்கின்றார்களோ, கானலஹு மினல் அஜ்ர் மிஸ்லு உஜூரி மன் தபிஅஹு, அந்த அழைப்பை கேட்டு அதற்கு அதனை அங்கீகரித்து யார் அந்த அழைப்பின் பின்னால் அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்களோ அதை அவர்களுடைய எல்லா கூலிகளும் இவருக்கும் வந்து சேரும். லா யன்குசு ஜாலிக மின் உஜூரிஹிம் ஷைஆ, அவர்களுடைய கூலியிலிருந்து எந்த ஒன்றும் குறைய போவதில்லை என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் தஆ இலா தலாலா, அதே நேரத்தில் யார் ஒரு வழிகேட்டை நோக்கி அழைப்பு விடுக்கிறாரோ, கான அலைஹி மினல் இஸ்ம் மிஸ்லி ஆசாமி மின் தபியாகு, அந்த வழிகேடான அழைப்பை கேட்டு யாரெல்லாம் அந்த வழிகேட்டின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் இவருக்கும் வந்து சேரும். லா யன்குசு ஜாலிக மின் ஆசாமிஹிம் ஷைஆ, அவர்களுடைய பாவங்களிலிருந்து எந்த ஒன்றும் குறையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப நல்ல வழியின் பால் அழைப்பதிலே உள்ள மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் இவைகள் தான். இதன் மூலமாக எங்களுக்கு பல சிறப்புகள் கிடைக்கின்றன. எங்களுடைய அழைப்பின் மூலமாக யார் யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்களோ அவர்களுடைய அந்த நன்மைகளில், அவர்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களிலே எங்களுக்கு பங்கிருக்கிறது. ஒரு சில வேளை அப்படி வரக்கூடியவர்கள் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை காட்டிலும், நாங்கள் இந்த மார்க்கத்திலே காட்டக்கூடிய ஈடுபாடுகளை காட்டிலும் அவர்கள் அதிகமான ஈடுபாடுகளோடு அமல்கள் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதன் மூலமாக இரட்டிப்பான பல கூலிகளை நாங்கள் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அவர் பல பேருக்கு தாவத் செய்து அதன் மூலமாக பல பேர் வருகின்ற பொழுது இது எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஆணித்தரமான சிறந்த நிரந்தரமான கூலிகள் எங்களுடைய மன்னரை வரைக்கும், மன்னரை நாங்கள் சென்றதன் பிறகும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தாவாவினுடைய இந்த பணியிலே, இந்த அழைப்பு பணியிலே எங்களுக்கு கிடைக்கிறது. எனவே இதனை நாங்கள் அடைந்து கொள்வதற்கான முயற்சியை தான் நாங்கள் எடுக்க வேண்டும். எப்படி இதனை நான் சுவீகரித்துக் கொள்வது, எப்படி நான் இந்த சிறப்பை அடைந்து கொள்வதுதான் எங்களுடைய முழு கவனமும் முழு சிந்தனையும் அதிலே தான் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு கம்பெனி இருக்கிறது, ஒரு நிறுவனம் இருக்கிறது, அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார்கள், வாருங்கள் எங்களுடைய நிறுவனத்திலே யார் சேர்த்து விடுகிறார்களோ அவரின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்திலே அதே போன்ற வருமானம் இவருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், எப்படியாவது என்ன முயற்சி செய்வது அந்த நிறுவனத்திற்குள் பல பேரை நாங்கள் உள்வாங்குவதற்கு முயற்சி செய்வோம். ஏன், உலகத்திலே நாங்கள் அதனுடைய பிரயோஜனத்தை காண்கிறோம். அவர் கோபப்படுகிறார், அவர் கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கிறார், அவரிடத்திலே ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன என்பதற்காக உடனே உதறி தள்ளிவிட்டு அவருடைய மனம் நோகும்படியாக நாங்கள் நடக்க மாட்டோம். எப்படியாவது அவரை கவிழ்த்து நல்ல முறையிலே கொண்டு வருவதற்கு, அந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் நல்ல முறையிலே கொண்டு வருவதற்கு, அந்த அந்த அதுக்குள்ளே உள்வாங்குவதற்கு நாம் முயற்சி செய்வோம். இதைவிட நிரந்தரமான உறுதியான ஒரு கூலி கிடைக்கக்கூடியதான் அல்லாஹுடைய கூலி. உலக நிறுவனங்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் அவர்கள் சொல்வார்கள், சிலர் சொன்னார்கள் இப்படியெல்லாம் நிறுவனங்கள் இருக்கிறது என்று, ஆனால் அதிலே பலன் பெற்றவர்களை விட அதிலே ஏமாந்தவர்கள் தான் அதிகம். ஆனால் அல்லாஹுடைய விஷயத்தை பொறுத்தவரையில், மார்க்க விடயங்களை பொறுத்தவரையில், இன்னல்லாஹ லா யுஸ்லிஃபுல் மீஆத், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவனுடைய வாக்குறுதிகளுக்கு அவன் மாறு செய்யவே மாட்டான். அல்லாஹ் வழங்கக்கூடிய வாக்குறுதி அவருடைய தூதரின் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த நன்மைகளில் எந்த ஒன்றும் குறையாமல் கிடைக்கும் என்ற ஒரு வாக்குறுதி அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான், அது நிச்சயமாக கிடைக்கும். இந்த உலகத்திலே நாங்கள் அதனை காணாவிட்டாலும் மறுமையின் நாளிலே அதனை காணலாம் என்கின்ற ஒரு அசையாத ஒரு உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த பணியிலே நாங்கள் ஈடுபட கடமைப்பட்டிருக்கிறோம். அவை இது இந்த தாவா பணியினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அதனுடைய நோக்கமும் அதே போன்று அதனுடைய ஒரு சிறப்புகளும். இப்ப இந்த தாவா பணியிலே ஈடுபடக்கூடியவர்களிடத்திலே இருக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. எல்லா விடயத்தையும் இந்த இடத்திலே சொல்லி முடிக்கவும் முடியாது. ஏனென்றால் இன்னும் சில சகோதரர்கள் வரவேண்டியும் இருக்கிறது. கிழக்கிலே இருந்து சில சகோதரர்கள் ஒரு சில அறிவிப்புகள் அவர்களுக்கு தாமதமாக சென்றதன் காரணமாக அவர்களுக்கு வர முடியவில்லை. அவர்களுக்கும் சில விஷயங்களை நாங்கள் உணர்த்த வேண்டி இருக்கிறது. என்றாலும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நாம் இதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தாவா விஷயத்திலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிய வசனத்திலே சொல்வது போன்று செயல்பாடுகள் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். செயல்பாடுகள் இல்லாத தாவத்திலே பிரயோஜனம் குறைவு, அது எடுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அழைப்பு விடுப்பவரைத்தான் முதலாவது பார்ப்பார்கள். அவர்களுடைய தோற்றம் என்ன, அவர்களுடைய அமைப்பு என்ன, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி இருக்கின்றது, அதே போல அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். அப்ப அதனை பார்க்கின்ற பொழுது ஒரு முன்மாதிரியான ஒரு அமைப்பிலே இருந்தால்தான் நாங்கள் செய்யக்கூடிய அந்த தாவத்தும் எடுபடும். அதிலே நாங்கள் முன்மாதிரி இல்லை என்று சொன்னால், நாங்கள் அழைக்கின்ற கொள்கையிலேயே எங்களுக்கு உறுதி இல்லை என்று சொன்னால், அதன் அடிப்படையிலே நாங்கள் செயல்படவில்லை என்றால் ஒரு காலமும் எங்களுடைய தாவா என்பது அது எடுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதிலே இந்த தாவா விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அந்த ஏற்படக்கூடிய ஒரு இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பிரயோஜனம் என்னவென்றால், அவர்களுக்கு தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கிறது. அவர் யோசிப்பார், நான் இப்படி ஒரு தாவா விஷயத்தில் ஈடுபட வேண்டும், இப்ப நான் என்னிடத்தில் என்னென்ன தவறுகள் இருக்கிறதோ அந்த தவறுகளை நான் திருத்த வேண்டும். அப்ப அவர் தன்னைத்தானே திருத்திக் கொள்வதற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கூட இதனை நாங்கள் கருதலாம். அப்ப அந்த வாய்ப்பின் அடிப்படையிலே அவர்கள் முதலாவது தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கேட்கிறான், யூத கிறிஸ்தவர்களை பார்த்து, அத்அமுரூனன்நாஸ பில் பிர்ரி வதன்ஸௌன அன்ஃபுஸகும், உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நீங்கள் நல்லதை சொல்ல போகிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன், விசுவாசிகளே நீங்கள் செய்யாததே ஏன் நீங்கள் பிறருக்கு சொல்கிறீர்கள். கபுர மக்தன் இந்த அல்லாஹி அன் தகூலூ மா லா தஃஅலூன், அல்லாஹ்விடத்திலே பாவத்தினால் மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் அதாவது தான் செய்யாததை பிறர்களுக்கு சொல்லுவது. இப்ப முதலாவது எங்களிடத்திலே எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு பண்பு, நாங்கள் இந்த குழுவில் இடம் பிடிக்கக்கூடிய சகோதரர்கள், அல்லாஹுக்காக நாங்கள் இதிலே இறங்கி இருக்கிறோம், இதிலே இறங்குகின்ற பொழுது எனக்கு என்ன என்ன என்னுடைய செயல்பாடுகளிலே தடையாக இருக்கிறதோ அதை நான் தூக்கி எறிந்து விட வேண்டும். அல்லாஹு தாலாவும் தாவாவினுடைய பணியில ஈடுபடக்கூடியவர்களிடத்திலே சொல்லக்கூடிய விஷயம், வாமில சாலிஹன், அவர்களுடைய செயல்பாடுகள் அழகான முறையிலே இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் சொல்லலாம். ஒரு எதிரி நாட்டு படையினுடைய ஒரு தலைகள், மிகப்பெரிய ஒரு எதிரி, பல சஹாபாக்களை வெட்டி வீழ்த்திய ஒரு எதிரி, அவர் வசமாக மாட்டிக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கையின் பிடியிலே அவர்கள் அவருடைய சஹாபாக்களுடைய பிடியிலே அவர் மாட்டிக்கொள்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கொண்டு வந்து பள்ளியிலே கட்டி வைக்கிறார். இவர் கட்டி வைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவர் யார், மிகப்பெரிய ஒரு எதிரி, பல முஸ்லிம்களை கொண்ட ஒரு எதிரி. என்றாலும் அவர் ஓரிரு நாட்கள் இருந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளையும் அதே போன்று அவர்களுடைய தோழர்களுடைய செயல்பாடுகளையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார். என்ன, எப்படி இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று அவரை அறியாமலே அவதானிக்க, பள்ளிக்குள்ளே கட்டி வைத்தால் பள்ளியிலே நடப்பதை பார்க்காமல் அவரால் இருக்க முடியாது. அந்த அடிப்படையிலே அவர் பார்க்கிறார். பார்த்து விட்டு இரண்டு நாட்கள் கடந்துகின்றன, மூன்றாவது நாட்கள் கடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நாள் காலையிலும் எப்படி உங்களுடைய நிலைமை என்று கேட்டுவிட்டு போகிறார்கள். எந்த சஹாபாக்களுடைய நடவடிக்கைகளும் பிழையான நடவடிக்கைகளாக இருக்கவில்லை. எத்தனையோ சஹாபாக்களுடைய தந்தைகளையும் சகோதரர்களையும் உறவினர்களையும் அவர் வெட்டி வீழ்த்தி இருந்தாலும் அவரை பழிவாங்க வேண்டும், அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அவரை கிண்டல் செய்ய வேண்டும், கேலி செய்ய வேண்டும், கண்சாடை காட்ட வேண்டும், இப்படி எந்த ஒரு கெட்ட விஷயங்களிலும் கூடாத விஷயங்களிலும் சஹாபாக்கள் ஈடுபட வேண்டும். அவர்கள் பாட்டிலே வருகிறார்கள், சொல்கிறார்கள், நல்ல விஷயங்களை கதைக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை அவர் பார்த்துவிட்டு மூன்றாவது நாள் அல்லது நான்காவது நாள் என்னை அவிழ்த்து விடுங்கள், நான் குளித்து விட்டு வர வேண்டும் என்கிறார். உடனே அவர் சென்று அவரை அவிழ்த்து விட்டார்கள். குளித்து விட்டு வந்து அவர் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்று லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையிலே உறுதி பிரமாணமாக கொடுத்து அவர் இந்த இஸ்லாத்திற்குள்ளே உள்வாங்குகிறார். எப்படிப்பட்ட ஒரு எதிரியையும் ஒரு இஸ்லாத்தினுடைய அந்த அமைப்புக்குள் கொண்டு வருவதற்கு அந்த முஸ்லிம்களுடைய அழகிய செயல்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல முறைகள் என்பது அது கவர்ந்திழுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. இதனால்தான் எதிரிகள் கூட, எதிரிலே இருக்கக்கூடிய உலமாக்கள் கூட சொல்லக்கூடிய விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுடைய பள்ளிகளுக்கு சென்றுவிடக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுடைய சப் அமைப்புகளை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. கால் காலோடு வைப்பார்கள், தோல் தோளோடு வைப்பார்கள், தொழுகை அமைப்புகளை பார்த்தெல்லாம் ஏமாந்து விடக்கூடாது என்று ஒரு சில விஷயங்களை சொல்லித்தான் ஒரு சிலர் அனுப்புவார்கள். ஒரு சிலர் அதிலும் பிழையான விளக்கங்களை கொடுத்து அவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், ஒருவருடைய காலை இன்னொருவருடைய காலுக்குள்ளால் புகுத்தி இப்படி வைக்க சொல்வார்கள் என்று பிழையான விளக்கத்தை அவருக்கு கொடுத்து, இப்படியும் வைக்கிறார்களா தொழுகைக்கு என்று அவர் பார்க்க வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அவர்களுடைய அந்த பிழையான முயற்சிகள், தாவத்துகள், அவர்கள் அதிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்றாலும் எங்களுடைய இந்த அமைப்பை, எங்களுடைய அந்த சூழல்களை வந்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய மனங்கள் மாறுவதையும், அந்த அவர்கள் ஏற்கனவே கொண்டிருந்த அந்த நிலைப்பாடுகளில் இருந்து அவர்கள் இறங்குவதையும் பார்க்கிறோம். காரணம், நல்ல செயல்பாடுகளை எங்களிடத்திலே அவர்கள் அவதானிப்பதால். நாங்கள் தொழுகையில் சரியாக சப்பிலே நிற்பது, அதே போன்று முஸ்லீம்களுக்கு மத்தியிலே சலாம், முசாஃபா, முஆனகா போன்ற நல்ல விஷயங்கள் எங்களுக்கு மத்தியிலே இருப்பதை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு இனம் புரியாத ஒரு கவர்ச்சியை அது கொடுக்கிறது. அதன் காரணமாக உள்வாங்கப்பட்டு இந்த இஸ்லாத்துக்குள்ளே வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரர்களுடைய வேறு பள்ளிகளிலே இருந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய உதுவை பார்த்து இந்த இஸ்லாத்துக்குள்ளே வந்த சகோதரர்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து இந்த செயல்பாடுகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள். எங்களால் ஒரு சில நேரங்களிலே அழைப்பு விடுவதின் மூலம், தாவாக்கள் பயான்கள் பண்ணுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பிரயோஜனங்களை விட இந்த சிறப்பான செயல்பாடுகளின் மூலமாக நிறைய பிரயோஜனங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா அழைப்போடு சேர்த்து, அல்லாஹ்வின் பால் அழைப்பதையும் சேர்த்து செயல்பாடுகளையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது இருந்தால்தான் எங்களுடைய பல விஷயங்களை அது நாங்கள் கொண்டு செல்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்திலே அதிலே நாங்கள் பொடுபோக்காக இருந்து நல்ல விஷயங்களின் பால் மக்களை அழைத்து விட்டு எங்களிடத்திலே அந்த செயல்பாடுகள் இல்லை என்று சொன்னாலும் அதனுடைய விபரீதம், அதனுடைய தண்டனை மிக பாரதூரமானது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசியினுடைய ஒருவரை பற்றி சொன்னார். அவர் இப்படி அவர் நரகத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய குடலை கையிலே பிடித்து கொண்டு அப்படியே அவர் சுற்றி கொண்டிருக்கிறார் நரகத்துக்குள்ளே இருந்து கொண்டு. மக்களுக்கு ஆச்சரியம், இவர் நல்லவராயிற்று, நல்ல முறையிலே தாவத் செய்தவர், எல்லா மக்களையும் நல்ல விஷயங்களின் பால் அழைத்தவர், நன்மையை ஏவியவர், தீமையை தடுத்தவர், இவருக்கேன் இந்த நிலைமை என்று அவர்கள் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தெரிந்தவர்கள் எல்லாம் அவரிடத்திலே கேட்பார்கள். நீங்க நன்றாகத்தானே இருந்தீர்கள், நல்ல விஷயங்களின் பால் தானே அழைத்தீர்கள், உங்களுக்கேன் இந்த கேடு என்று அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், நான் நல்ல விஷயங்களின் பால் அழைத்தேன், ஆனால் நான் செய்வதில்லை. அதே நேரத்திலே சொல்வார், தீமையான விஷயங்களை விட்டு உங்களை நான் தடுத்தேன், அதே நேரத்திலே நான் அதனை செய்து கொண்டிருந்தேன் என்று அவர் சொல்லுவார். அதனால் அவருக்கு ஏற்பட்ட மிக அசிங்கமான, மோசமான ஒரு தண்டனை. அல்லாஹ் எங்கள் ஒவ்வொரு சகோதரரையும், நான் உட்பட இங்க எல்லோரையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்கவேன். இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் யாரும் தள்ளப்பட்டு விடக்கூடாது. நாங்கள் அழைப்பு விடுக்கின்ற அந்த கொள்கையிலும், அதே போல எங்களுடைய இந்த நன்மையை தீமையை தடுக்கின்ற இந்த விஷயத்திலும் நாங்கள் உறுதியாக இருந்து நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லாமல் போனால் அந்த நரகவாசிக்கு ஏற்பட்ட அதே தண்டனை அப்படி செய்யக்கூடியவர்களுக்கும் ஏற்படும். அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த தாவா குழுவிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், செயல்பாடுகள் விஷயத்திலே அவர்கள் சீராக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால், பகிரங்கமான பாவங்கள் சம்பந்தமான விஷயங்களிலே நல்ல கவனத்தை அவர்கள் எடுக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் யாரும் உங்களிடத்திலே பகிரங்கமான ஒரு குற்றம் உங்களிடத்திலே இருப்பதை காட்டிவிடக்கூடாது. காட்டினால் அது நிச்சயமாக உங்களை அது சாத்தியப்படாது. ஒருவர் சர்வசாதாரணமாக கரண்டை கீழே உடுத்துகிறார், அவர் போய் இன்னொருவருக்கு தாவா செய்ய முடியாது, என்ன உங்களுடைய ஆடை கரண்டை கீழே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்பார். அதே போல் ஒருவர் நன்றாக தாடியை வெட்டி கொண்டு அல்லது ஒவ்வொரு விதமான பொயிண்ட் கட்டுகளை வெட்டி விட்டு அந்த தாடிகள் அமைப்புகளை வைத்துக் கொண்டு வைத்து தாவத் செய்வதால் அந்த தாவத்து எடுப்படாது. அதே போல முடி ஒவ்வொரு விதமான வெட்டுகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நவீன விதத்திலே ஒவ்வொரு அசிங்க வரக்கூடிய ஒவ்வொரு வெட்டுகளும் அசிங்கமாகத்தான் இருக்கின்றன. ஒவ்வொரு வெட்டுகளும் அடுத்து வரக்கூடிய வெட்டு அதை விட அசிங்கமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சமூகத்திலே அது ஒரு பெரிய ஒரு நாகரிகமாக ஒரு அழகாக அது சமூகத்திலே பார்க்கப்படுகிறது. அப்படியான ஒரு முடி அமைப்பிலே முடிவை வெட்டு கொண்டு போய் அந்த தாவத்தை எங்களால் செய்ய முடியாது. இப்படி பகிரங்கமான எந்த விதமான பாவங்களிலும் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. அதே போன்று இரகசியமான பாவங்களிலும் நாங்கள் முடிந்தவரை தவிர்ந்து கொண்டு இந்த தாவாவினுடைய விஷயங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தாவா விஷயம் எடுபடுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இந்த தாவா என்னுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் எங்களிடத்திலே ஒரு மெல்லிய ஒரு போக்கு காணப்பட வேண்டும். மென்மையான ஒரு போக்கு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். போன போக்கிலே விரட்டிவிடக்கூடிய ஒரு நிலைமை எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. யாருடைய மனதையும் புண்படுத்துகின்ற ஒரு தன்மை எங்களிடத்திலே வரக்கூடாது. அதன் மூலமாக எங்களால் ஒரு காலமும் தாவாவை சரியாக செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒருவர் பாவம் செய்து கொண்டு நரகத்தின் விளிம்பிலே இப்படி இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரை எப்படியாவது சில அரவணைத்து இப்படி கூட்டி வருவதற்குத்தான் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய பிடித்து தள்ளிவிடுகின்ற ஒரு நிலைமை எங்களிடத்தில் வரக்கூடாது. சிலருடைய அவர்களை அறியாமலே நடக்கக்கூடிய ஒரு சில செயல்பாடுகள் அதற்கு வழிவகுக்கின்றன. அதாவது கரடு முரடான பேச்சுக்கள், பிழையான பேச்சுக்கள், அதே போன்று இந்த ஜாகிலிய சமூகங்களிலே காணப்படக்கூடிய பிழையான வார்த்தைகள் அடிப்படையிலே நடக்கக்கூடிய பேச்சுக்கள், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நாங்கள் யாரையும் குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை மடையர்கள் என்று சுட்டி காட்ட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் எங்களுக்கு இல்லை. அவர்களை எந்த ஒரு வகையிலும் இழிவாக கருத வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் சொல்ல வேண்டியது, நாம் கொண்டிருக்கக்கூடியது இந்த சத்தியம், இதுதான் தெளிவான பாதை. அதனுடைய பாதையை நாங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும். அவர்களிடத்திலே அந்த சமூகங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களை அதாவது குறிப்பிட்டு தாக்கி அவர்களுடைய மனம் நோகும்படியாக நாங்கள் நடப்பதை காட்டிலும் இதுதான் தெளிவான சத்தியம் என்பதை அவர்களுக்கு நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக தானாக அவர்களை விளங்கிக் கொள்வார்கள். இதற்கு அடுத்த செயல்பாடுகள் பிழை, இதற்கடுத்த செயல்பாடுகள் அது வழிகேடு. சில நேரங்களிலே அவர்களே அதனை கேள்வியாக எங்களிடத்திலே கேட்பார்கள். அப்படி என்றால் இது வழிகேடு அல்லவா என்று அவர்களே கேட்பார்கள். அப்பொழுது நாங்கள் அழகான முறையிலே அவர்களுக்கு அந்த தாவத்தை செய்வதற்கு அந்த அழைப்பை கொடுப்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே தாவத் செய்யக்கூடிய சகோதரத்திலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி அவர்கள் மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக நபி மூசா அலைஹி சலாத்து வசலாம் அதே போன்று ஹாரூன் அலைஹி சலாம் இருவரையும் அல்லாஹு தஆலா ஃபிரௌனை நோக்கி அனுப்புகின்ற போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஃபிரௌன் யார்? மிகப்பெரிய ஒரு எதிரி. அவனை போல ஒரு உலகத்திலே ஒரு கொடுமையானவன் ஒரு கடுமையானவன் யாருமே இல்லை. எந்த அளவுக்கு ஆனா ரப்புக்கும் அல்லாஹ், நான் தான் உங்களுடைய உயர்வான ரப்பி என்று அவன் சமூகத்துக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருந்தவன். பனு இஸ்ரவேலர்களுடைய சிறு சிறு சிசுக்களை குழந்தைகளை எல்லாம் எந்த ஒரு இரக்கம் பாராமல் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வெட்டி கொலை செய்தார். இப்படியான இந்த ஃபிரௌன் இடத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா அனுப்புகின்ற போது சொல்லக்கூடிய விஷயம் இஸ்ஹபா இலா ஃபிரௌன், ஃபிரௌன் இடத்திலே நீங்கள் எல்லோரும் செல்லுங்கள், இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறி விட்டான். فَقُولَا لَهُ قَوْلًا لَيِّنًا لَعَلَّهُ يَتَذَكَّرُ أَوْ يَخْشَى என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவனுக்கு நீங்கள் மென்மையான வார்த்தைகளை நீங்கள் பாவியுங்கள், மென்மையான முறையிலே அவனோடு கதையுங்கள், ஏன் சில நேரங்களிலே அவன் எத்ததக்கரு அவ் யக்ஷ, அவன் படிப்பினை பெறக்கூடும். நான் செய்தது பிழை என்று அவன் படிப்பினை பெறக்கூடும். அவ் யக்ஷா, அல்லது என்னை விட மேலான ஒரு ரப்பி இருக்கிறான் என்று அந்த அல்லாஹுவை பயப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் போய் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மென்மையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் அல்லாஹ் அனுப்புகின்ற பொழுது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த சமூகத்திலே ஃபிரௌனை போன்றோ அல்லது ஃபிரௌனுடைய தரத்துக்கோ உள்ள யாரும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. என்றாலும் நாங்கள் எங்களால் இயலுமான அந்த தாவத்துகளை சரியான முறையிலே நாங்கள் கொடுக்க வேண்டும், அவர்களை அழைக்க வேண்டும். அழகான முறையிலே இந்த தாவத்துகள் மென்மையான முறையிலே இருக்க வேண்டும். மென்மையான முறையிலே இருப்பதன் மூலமாகத்தான் பல பேரை இந்த இஸ்லாத்திலே நாங்கள் உள்வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடுமையாக நாங்கள் நடந்து கொண்டால் அவர்கள் எங்களை விட்டு விரண்டோடி விடுவார்கள். விரண்டோடியதன் பிறகு அவர்களுக்கு ஒரு விஷயத்தை புகுத்துவது என்பது மிக கஷ்டமான ஒரு விஷயம். பபிமா ரஹமத்தின் மின் அல்லாஹி நின் தலகும். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மையை பற்றி சொல்கிறான், நபியே அல்லாஹு தாலா உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த ரஹமத் பெரிய ஒரு அருளின் காரணமாகத்தான் நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கடும் போக்குடையவராக இருந்தால், கடின சித்தமுடையவர்களாக நீங்கள் இருந்தால், உடனே அவர்கள் என்ன செய்வார்கள், நான் பப்பூமின் ஹவுலைக், உங்களை விட்டு அவர்கள் வெகு தூரத்துக்கு விரண்டோடி விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். காரணம், இந்த மென்மையான போக்கிலே ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அதுவும் இந்த காலத்தை பொறுத்தவரையில் இந்த மென்மையான போக்கின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாத்தை நாங்கள் சரியான முறையிலே மக்களுக்கு எடுத்து வைக்க முடியும். அதன் மூலமாக பல பேரை இந்த இஸ்லாத்திற்கு நாங்கள் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த தாவா விஷயத்தில் இந்த காலத்தை பொறுத்தவரையிலே, அதாவது ஒரு அதாவது தாவாவுக்கு சாதகமான ஒரு காலம் என்றுதான் சொல்லலாம் இந்த காலம். ஏனென்றால் நபிமார்கள் அந்த காலத்தை பொறுத்தவரையில் ஒருவருடைய பேச்சு அது எடுபட வேண்டும் என்றால் ஒரு மலைக்கு மேல் அவர்கள் ஏற வேண்டும். ஒரு மலைக்கு மேல் ஏறி அவர்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும். யாருக்கு அழைப்பு கொடுக்கலாம், அந்த மலையிலே இருந்து கொண்டு யார் யாருக்கு சத்தம் கேட்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அந்த அழைப்பை கேட்டு வருவார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை, அவ்வளவு ஒரு கஷ்டம், ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தவர்கள் கூட மலை ஏறுவது போன்ற ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது அந்த காலத்தை பொறுத்தவரை. ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரையிலே நவீன ஊடகங்கள் இருப்பதன் காரணமாக தாவாக்களை நல்ல முறையிலே முடுக்கி விடுவதற்கு, அதனை நல்ல முறையிலே பழக்குவதற்கு, கொண்டு சேர்ப்பதற்குரிய சிறந்த ஒரு காலமாக இந்த நவீன வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா தந்திருக்கு. அதை நான் பயன்படுத்த வேண்டும். இப்ப நாங்கள் அதனை பயன்படுத்தாமல், இப்ப எங்களிலே அநேகமானவர்களிடத்திலே காணப்படக்கூடிய விஷயம் என்ன, அவைகளெல்லாம் பிழையான விஷயத்திலே தான் பயன்படுத்தப்படுகிறது. கூடாத விஷயங்களிலே தான் அவைகள் அதிகமாக பாவிக்கப்படுகிறது. ஆனால் அதன் மூலம் அதிகமான நல்ல விஷயங்களை சாதிக்க முடியும். இப்போ உள்ள நவீன ஊடகங்கள், அதே போல சமூக வலைத்தளங்கள், அது ஃபேஸ்புக், யூடியூப், அதே போன்ற வாட்ஸ்அப் போன்ற ட்விட்டர் போன்ற இந்த தளங்கள், அதே போல தொலைபேசி வசதி அமைப்புகள், இப்படி எத்தனையோ இணையதள வசதிகள், இப்படி எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன. இந்த தாவாக்களை நாங்கள் ஒரு மூலையில் இருந்தால் கூட முழு உலகத்துக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்ப எப்படி நாங்கள் இதனை ஒருங்கிணைந்து செய்வது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் நிறைய விஷயங்களை கதைக்க வேண்டியிருக்கிறது, பகிர வேண்டியிருக்கிறது. இது ஒரு அறிமுக கூட்டம் என்பதால் இதனுடைய ஒரு அறிமுகத்தை மட்டும் நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன். இதை பற்றிய இன்னும் சில பல விஷயங்களை நாம் கதைக்க வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கிடைத்தால் இந்த கூட்டத்திலே நாங்கள் கதைக்கலாம். அதே போன்று எதிர்வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய இவ்வாறான கூட்டங்களை எப்படி அமைத்துக் கொள்வது, இந்த தாவாவுடைய சவால்களை எப்படி முகங்கொடுப்பது என்பது சம்பந்தமாகவெல்லாம் நாங்கள் இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. அதற்கிடையிலே இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக இஸ்லாமுடையவர்கள் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார்கள்.